வணக்கம். தினமலர் இரவு 7 மணி செய்திகள். மக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடுவேன். 94வது பிறந்தநாளை கொண்டாடிய தேவகவுடா அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் தேவகவுடா பெங்களூருவில் தனது 94வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, என்னால் முடிந்த அளவுக்கு மக்கள் நலன் காக்க தொடர்ந்து போராடுவேன். எனது போராட்டத்தை மக்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாமல் போராடுவேன். 94 வயதாகிவிட்டது என்று காரணம் சொல்லி வீட்டில் உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. 2028 நடைபெறவிருக்கும் கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் எங்களது பாஜகவுக்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது பிரச்சனை எழுந்தாலும் பரஸ்பரம் அதனை பேசி தீர்த்து கொள்வோம் என்று அவர் சொன்னார்.
ஷேரில் அரசு ஊழியர்கள், சோஃபாவில் எம்எல்ஏ, தாவைக்க கனிமொழி விளக்கம். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி தாவைக்க எம்எல்ஏ இன்று தனது தொகுதி அரசு அலுவலர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்தின் போது பெரிய சோஃபாவில் கனிமொழி அமர்ந்திருந்தார். அரசு அலுவலர்களை தனது எதிரில் இருந்த ஷேரில் அமர வைத்திருந்தார். இந்த கூட்டம் குறித்த போட்டோவை அவர் சோசியல் மீடியாவில் பகிர்ந்தார். இதற்கு பல்வேறு கட்சிகளின் ஐடி விங்குகள் விமர்சன மீம்ஸ்களை வெளியிட்டனர். அதிகாரிகளை வீட்டுக்கு அழைத்து ஆடவர் சோஃபாவில் அமர்ந்து ஆலோசனை நடத்துவதா என சர்ச்சை எழுந்தது. இதற்கு கனிமொழி எம்எல்ஏ விளக்கம் அளித்துள்ளார். ஆலோசனை நடந்த இடம் என் வீடு அல்ல, அது எனது ஜோதிட அலுவலகம். நாம் அமரும் சோஃபாவை போல் மிகவும் தரமான லெதர் குஷன் சேரில்தான் எனது அலுவலகத்துக்கு வருவோரையும் அமர வைப்பேன். அந்த சேரில்தான் இன்று அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். எம்எல்ஏ அலுவலகம் ரெடியானதும் அங்கு அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவேன் என்று கனிமொழி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பது அரசின் கடமை, திமுக வலியுறுத்தல். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஹாஜா மொய்தீன் வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளது. படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் இதுபோன்ற அச்சுறுத்தல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது புதிய அரசு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை பேணி காத்திட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க திட்டம், தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் பதிவாகின. நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணை நடக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட சிலரின் மீது அமலாக்கத்துறை வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் கடந்த 2023 கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி பல மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே விடப்பட்டார். திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த காரணத்தினால் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல தமிழக அரசின் அனுமதி தேவைப்பட்டது. இதுகுறித்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய பின் தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. ஆனால் திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறைக்கு அனுமதி கிடைக்கவில்லை. தமிழகத்தில் தற்பொழுது தாவைக்க தலைமையிலான ஆட்சி உள்ளதால் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இதற்கு தேவையான ஆதாரங்கள், ரகசிய தகவல்கள் மற்றும் புகார் ஆவணங்களை தமிழக தலைமை செயலருக்கு அமலாக்கத்துறை அனுப்பி வைத்துள்ளது.
புதுக்கோட்டை கூட்டு பாலியல் வன்கொடுமை, கடும் நடவடிக்கை எடுக்க அன்புமணி வலியுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வாய்ப்பேச முடியாத 35 மாற்றுத்திறனாளி பெண் காரில் கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன. தமக்கு நேர்ந்த அவலத்தை நேரடியாக வெளிப்படுத்தக்கூட முடியாத நிலையில் உள்ள இளம்பெண்ணை மனித மிருகங்கள் சீரழித்திருப்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இருமொழிக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை, பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 1 முதல் 3 வரை புதிய பாட புத்தகங்கள் இன்று அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்றார். பின்னர் பள்ளிக்கல்வி பணிகள் குறித்து பேட்டியளித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 வெளியிடப்படும். கோடை விடுமுறை முடிந்து June 1 பள்ளிகள் திறக்கப்பட்டதும் 1 முதல் 3 வரையில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு 3 நாட்கள் பயிற்சி வழங்கப்படுகிறது. பள்ளிகளில் குடிநீர் வசதி, வகுப்பறை, கழிவறை, வளாக தூய்மை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவது முக்கிய பணியாக இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். பள்ளி வாகனங்களை முழுமையாக பராமரிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று மத்திய அரசு தரப்பில் நிலுவையில் உள்ள தமிழக பள்ளி கல்விக்கான நிதியை கேட்டு பெறுவோம். அதே நேரம் எந்த மறைமுக அழுத்தத்துக்கும் அடிபணிய மாட்டோம். இருமொழி கொள்கையில் எந்த விதத்திலும் மாற்றம் செய்ய மாட்டோம். தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே தமிழகத்தில் தொடரும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார்.
தாவேகவுடன் எந்த குதிரை பேரமும் நடைபெறவில்லை. மன்னார்குடி எம்எல்ஏ விளக்கம். மன்னார்குடி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் எஸ் காமராஜ். சட்டசபையில் இவர் முதல்வர் விஜயை வாழ்த்தி பேசியதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் மன்னார்குடியில் எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்த காமராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, சட்டசபையில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றதும் என்னை பேச அழைத்தனர். நான் முதல்வர் மற்றும் சபாநாயகரை வாழ்த்தி பேசினேன். சட்டசபையிலிருந்து வெளியே வந்ததும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக தகவல் சொன்னார்கள். கட்சித் தலைவர் டி.டி.வி. தினகரன் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நான் யாரிடமும் அனுமதி வாங்க தேவையில்லை. நான் எந்த கட்சியிலும் இல்லை என்பதால் தாவேக அரசுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். இந்த விஷயத்தில் எந்த குதிரை பேரமும் நடைபெறவில்லை என்று அவர் சொன்னார்.
கிளாண்டஸ் தொற்று பரவல் எதிரொலி, சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு கட்டுப்பாடு விதிப்பு. குதிரைகளுக்கு பரவும் கிளாண்டஸ் தொற்று குறித்து சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகளுடன் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து குதிரை சவாரிகளுக்கு தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. சென்னையில் குதிரைகளுக்கு கிளாண்டஸ் பாக்டீரியா தொற்று பரவல் இருப்பதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குதிரைகளை சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு பயன்படுத்த வேண்டாம். குதிரைக்கு காய்ச்சல், இருமல், மூக்கில் சளி வடிதல், தோல் புண்கள், சுவாச குறைவு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவற்றை வேறு எங்கும் அழைத்து செல்லவோ சவாரி போன்ற செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தவோ கூடாது. குதிரைகளின் தேவையற்ற போக்குவரத்தை தவிர்க்க வேண்டும். நோயுற்ற குதிரைகளை தனிமைப்படுத்த வேண்டும். குதிரை இருப்பிடங்கள் மற்றும் உபகரணங்களை முறையாக சுத்தம் செய்து கிருமி நாசினி மூலம் தூய்மைப்படுத்த வேண்டும். சென்னை, ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் குதிரை சவாரி நடத்துபவர்கள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கியது செல்லாது, சி.வி. சண்முகம் பேட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னையில் இன்று அளித்த பேட்டி. பொதுச் செயலர் பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக விரும்பியது, பேச்சு தொடங்கியது. ஆனால் அதை இபிஎஸ் நிராகரித்தார். தேமுதிகவை 0.5% கட்சி என்று ஒதுக்கினார். புதிய தமிழகம் கட்சியையும் கூட்டணியில் சேர்க்க மறுத்தார். கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களை மீண்டும் இணைக்க வலியுறுத்தினோம், அதையும் ஏற்க மறுத்தார். அவர்களை இணைத்திருந்தால் இன்றைக்கு இபிஎஸ் முதல்வராகியிருப்பார். அதிமுக நிர்வாகிகளை இபிஎஸ் நீக்கியது செல்லாது, அது அமலுக்கு வராது. கட்சியினரை இபிஎஸ் அச்சுறுத்துகிறார். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று இபிஎஸ் சொன்னதால்தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்போது பேச்சு நடத்தலாம் என்கிறார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். பொதுக்குழுவை கூட்டுங்கள். அதில் எடுக்கப்படும் முடிவை நாங்கள் அனைவரும் ஏற்க தயார். பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லும் இபிஎஸ் எதற்காக நிர்வாகிகளை நீக்க வேண்டும்? வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்கிறார். வெற்றி எங்கே கிடைத்தது? தொடர்ந்து தோல்விகளைத்தானே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சண்முகம் சொன்னார்.
ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பிக்க மத்திய அரசு சலுகை, ஓராண்டு கால அவகாசம் நீட்டிப்பு. ஆதார் எண் மற்றும் ஆதார் கார்டு விவரங்களில் மோசடியை தவிர்க்கவும் ஒழுங்குமுறைப்படுத்தவும் 2016 ஒழுங்குமுறை விதிகளை ஆதார் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இந்த விதிகளின்படி ஆதார் கார்டு வைத்திருப்போர் 10 ஒருமுறை பெயர் திருத்தம், தந்தை அல்லது கணவர் அல்லது பராமரிப்பாளர் பெயர், முகவரி, மொபைல் போன் எண், பிறந்த தேதி, முகவரி போன்ற தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். குழந்தைகளின் கைரேகைகள், கருவிழிகள் மற்றும் பிற பயோமெட்ரிக் விவரங்களையும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகும். இந்த புதுப்பித்தலை கட்டணமின்றி மேற்கொள்ள அடுத்த மாதம் வரை மத்திய அரசு சலுகை அளித்திருந்தது. இந்நிலையில் ஆதார் கார்டு விவரங்களை கட்டணமின்றி புதுப்பிக்க 2027 ஜூன் 14 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் புகார் அளிப்பவர்களுக்கு ரூபாய் 100,000 பரிசு, தமிழக அரசு அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் கடந்த 16 தேதி ஒதுக்கப்பட்டன. நேற்று 9 அமைச்சர்களும் தலைமைச் செயலகத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு சென்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் தமிழகத்தில் அடுத்த 3 மாதங்களில் லஞ்சம் முழுமையாக ஒழிக்கப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் லஞ்ச ஒழிப்பு மற்றும் நிர்வாக தூய்மைக்கான அதிரடி நடவடிக்கைகள் அடிமட்ட அளவில் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளன. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில், எந்த அரசு துறையாக இருந்தாலும் உங்களிடம் 1,000 ரூபாய் லஞ்சம் கேட்டால் கூட ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம். புகார் அளிப்பவர்களுக்கு 100,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் அளிக்க அழைக்கவும் 1800-425-1555. தமிழக அரசின் இந்த அதிரடி அறிவிப்பு சாமானிய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அதிரடி அறிவிப்பு லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தானே ஒரு அரசு ஊழியரைப் போல உரிய நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வந்து பணியாற்றுவது அதிகாரிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பணத்தை நான் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்று உறுதியளித்துள்ள அவர், ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியை வழங்க இலக்கு வைத்துள்ளார்.
தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 960 உயர்ந்தது. கடந்த வாரம் தங்கத்தின் மீதான சுங்கவரியை 6%லிருந்து 15% மத்திய அரசு உயர்த்தியது. அதையடுத்து அன்றைய தினம் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 670 உயர்ந்தது. மே 14 கிராமுக்கு ரூபாய் 50 உயர்ந்தது. 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் தங்கம் விலை முறையே கிராமுக்கு ரூபாய் 285, ரூபாய் 15 என குறைந்தது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் கிராமுக்கு ரூபாய் 120 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 14,870, பவுனுக்கு ரூபாய் 960 உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 118,960 விற்பனையாகிறது.
அரசு பஸ் டிரைவர்கள் பணியின் போது போன் பயன்படுத்த தடை. அரசு பஸ் டிரைவர்கள் பணியின் போது போனை சட்டைப்பியில் வைத்துக் கொள்ளவும் பயன்படுத்தவும் தடை விதித்து அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. விபத்து மற்றும் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வழித்தட ஆய்வின் போது டிரைவர்கள் போன் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து வேலுமணி மற்றும் சண்முகத்துக்கு அல்வா அனுப்பிய அதிமுகவினர். சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அந்த கட்சி 2 பிளவுபட்டுள்ளது. பொதுச்செயலர் பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வருகின்றன. தாவேக அரசுக்கு ஆதரவாக சட்டசபையில் சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். இதனை கண்டித்து நெல்லை அதிமுகவினர் வேலுமணிக்கும் சண்முகத்துக்கும் அல்வா அனுப்பும் போராட்டம் நடத்தினர். பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையத்துக்கு வந்த அதிமுகவினர் திருநெல்வேலி அல்வாவை பார்சல் கட்டி வேலுமணி மற்றும் சண்முக முகவரிக்கு பார்சல் தபாலில் அனுப்பி வைத்தனர். வேலுமணியும் சண்முகமும் தொண்டர்களுக்கு அல்வா கொடுக்க முயன்றுள்ளனர். இதனால் தொண்டர்களாகி நாங்கள் அவர்களுக்கு திருநெல்வேலி அல்வாவை வழங்கியுள்ளோம் என அதிமுகவினர் கூறினர்.
திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. உடுமலைப்பேட்டை அடுத்துள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் இன்று காலை வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு ஏராளமானோர் நீராடி வந்தனர். திருமூர்த்தி மலையின் மேல்மலை நீர்பிடிப்பு பகுதிகளான ஜல்லி முத்தான் பாறை, குறுமலை, மேல் குறுமலை ஆகிய பகுதிகளில் திடீரென கடுமையான கனமழை பெய்தது. இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. மேல்மலையில் கனமழை பெய்தால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதை அறிந்த பணியாளர்கள் கொடுத்த எச்சரிக்கையின் பேரில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. அடிவார பகுதியில் அமைந்துள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் அருகே செல்லும் தோணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் கோவில் நடை சாத்தப்பட்டு பாதுகாப்பாக பக்தர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்பொழுது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் திருக்கோவில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விஜய் முதல்வரானதால் கிணற்றில் மிதந்து நேர்த்தி கடன் செலுத்திய தாவேக எம்எல்ஏ. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் கருப்பையா. சட்டசபை தேர்தலில் தாவேக வெற்றி பெற்று விஜய் முதல்வராக வேண்டுமென சோழவந்தான் ஜனகை மாரியம்மனுக்கு அவர் வேண்டுதல் வைத்திருந்தார். விஜய் முதல்வராக பதவியேற்ற நிலையில் ஜனகை மாரியம்மன் கோயிலுக்கு வந்த கருப்பையா வழிபாடு செய்தார். ஆலங்கொட்டாரத்தில் உள்ள 50 அடி ஆழ கிணற்று நீரில் தாவேக கொடியுடன் கருப்பையா மிதந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். கருப்பையா அதிமுக எம்எல்ஏவாக இருந்தபோது ஜெயலலிதா முதல்வரானதும் நீண்ட நேரம் நீரில் மிதந்து நேர்த்திக்கடன் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது.
வணக்கம். தினமலர் பகல் 12 மணி செய்திகள். நாளை 10ஆம் வகுப்பு தேர்வு ரிசல்ட். ஜூன் 1 பள்ளிகள் மீண்டும் திறப்பு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ராஜ்மோகன் தன் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நாளை வெளியிடவும், கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1 பள்ளிகளை திறப்பதற்கும், புதிய பாடப்புத்தகங்களை மாற்றம் ஏதுமின்றி 3ஆம் வகுப்பு வரை விநியோகிக்கவும் ஒப்புதல் அளித்தார். ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை காலை 9 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. www.tnresults.nic.in www.dge.tn.gov.in மற்றும் results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களின் வழியாக மாணவர்கள் தங்களின் பதிவு எண், பிறந்த தேதி ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறியலாம். முதன்மை, மாவட்ட, வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் உடனடியாக பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆலோசித்தார். அதன்பின் அவர் பிறப்பித்த உத்தரவு, கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் போது அனைத்து மாணவர்களுக்குமான இலவச பாடம் மற்றும் நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பை, காலணி, எழுது பொருட்களை வழங்க வேண்டும். பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் போர்டுகள் மற்றும் ஹைடெக் லேப்களை இணைய வசதியுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பள்ளி வளாகம், வகுப்பறைகள், சமையலறை, கழிப்பறைகள், குடிநீர் தொட்டி மற்றும் கை கழுவும் இடங்களை சுத்தம் செய்து மாணவர்கள், ஆசிரியர்கள் பயன்படுத்தும் வகையில் தேவையான வசதிகளை செய்ய வேண்டும். குடிநீர் தொட்டி, கழிவுநீர் தொட்டி, கிணறுகளை மூடி வைக்க வேண்டும். தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அடுத்த பள்ளியில் சேரும் வகையில் மாற்றுச் சான்றிதழ்களை உடனடியாக வழங்க வேண்டும். பள்ளியில் புதிய மாணவர்களை சேர்க்கவும் மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த ₹20 கோடி கடனை வசூலிக்க முடியாததால் கே ராஜன் தற்கொலை. குடும்பத்தினர் தகவல். தமிழ் சினிமா தயாரிப்பாளர் கே ராஜன் சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கான காரணம் குறித்து அவரது மகன் சுரேஷ் கூறியது, கடன் பிரச்சினையால் என் தந்தை தற்கொலை செய்து கொள்ளவில்லை. சினிமா தயாரிப்பாளர்கள் சிலருக்கு அவர் கடன் கொடுத்துள்ளார். கடன் தொகையை வசூலிக்க முடியாமல் அவர் சிரமப்பட்டார். 20 கோடி ரூபாய் வரை பட தயாரிப்பாளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளார். ஆனால் திருப்பி தராமல் அவர்கள் ஏமாற்றிவிட்டனர். இதனால் அவருக்கு 3 முறை மாரடைப்பு ஏற்பட்டு ஃபேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டது. கொடுத்த கடன் திருப்பி வராததால் அவர் தற்கொலை செய்து கொண்டார். என் தந்தை யார் யாருக்கு பணம் கொடுத்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. அதனை தயாரிப்பாளர் சங்கத்தில் கொடுத்து பணத்தை வசூலிக்க முயற்சி செய்வோம் என அவர் சொன்னார்.
வீரப்பனை பிடித்த எஸ்ஐக்கள் பெற்ற பலன்களை வாபஸ் பெறக்கூடாது. ஹைகோர்ட். சந்தனக்கடத்தல் வீரப்பன் 2004 சிறப்பு அதிரடிப்படையால் கொல்லப்பட்டார். இதனால் அதிரடிப்படையில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்த 900க்கும் மேற்பட்டோருக்கு ஒரு படிநிலை விரைவு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 16 காவலர்கள் எஸ்ஐக்களாக பதவி உயர்வு பெற்றனர். இவர்கள் பதவி உயர்வு பெற்ற நேரத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்ததால் 2009 பதவி இறக்கம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து 16 பேரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனுக்களை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதையடுத்து உயர்நீதிமன்ற அமர்வில் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. அரசு தரப்பு விரைவு பதவி உயர்வு ஒரு படிக்கு மட்டுமே என்பதால் எந்த நிலையிலும் அது ஒரு தனிநபருக்கு விரைவான தொடர் பணி மூப்பை வழங்காது. பதவி உயர்வு பெற்ற மேல்முறையீட்டாளர்கள் பதவி உயர்வு வழங்கப்பட்ட நேரத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வந்ததால் நாயக் பதவிக்கு தரம் குறைக்கப்பட்டது என வாதிட்டது. நீதிபதிகள் மனுதாரர்களுக்கு 2004 வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் மாநில அரசால் தவறாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுச்சூழல் வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய வீரப்பனை கொன்ற சிறப்பு அதிரடிப்படையில் உயிரை பணயம் வைத்து மனுதாரர்கள் பங்கேற்றனர். இதனால் எஸ்ஐக்களாக பணியாற்றிய காலத்தில் பதவி உயர்வு பெற்ற நாளிலிருந்து அவர்கள் பெற்ற அனைத்து பலன்களையும் மாநில அரசு திரும்ப பெறக்கூடாது என உத்தரவிட்டனர். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து இன்னும் சீராகாத காரணத்தாலும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு என்பது உலகம் முழுவதும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த மே 15 பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று மீண்டும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டர் 87 பைசா அதிகரித்து ₹104.49 விற்பனையாகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 91 காசுகள் அதிகரித்து ₹96.11 விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் லிட்டருக்கு ₹4 பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது.
தாவைக்காவை குறைத்து மதிப்பிட்டுவிட்டே மாஜி அமைச்சர் தியாகராஜன் சொல்கிறார். திமுக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவர் வெளியிட்ட அறிக்கை, தாவைக்க இந்த தேர்தலில் 35% வாக்குகள் பெறும் என நான் கற்பனை செய்தது கூட இல்லை. நான் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். எனவே புதிய சகாப்தத்துக்கு நாம் மாறாவிட்டால் மக்களிடம் முக்கியத்துவத்தை இழந்து விடுவோம். நான் அரசியலில் இருந்து சிறிது காலம் ஓய்வெடுக்க முடிவு செய்துள்ளேன். அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் உரை நிகழ்த்தும் வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. எழுதி வரும் புத்தக பணிகளை இந்த ஓய்வு காலத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளேன் என அவர் கூறியுள்ளார்.
அனிதாவுக்கு மாணிக்கம் தாகூர் கண்டனம். திருச்செந்தூரில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகையில், காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 பேரும் துரோகிகளாக மாறிவிட்டனர். வரும் காலங்களில் தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெறலாம் என ராகுல் நினைத்தால் அது கனவிலும் நடக்காது. அடுத்த பிரதமராக ராகுல் வரவே முடியாது என விமர்சித்தார். அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த பேச்சு தமிழக காங்கிரசாரை கொந்தளிக்க செய்துள்ளது. அவரை கண்டித்து மாணிக்கம் தாகூர் வெளியிட்ட அறிக்கை, அமைச்சர் பதவியும் அதிகாரமும் போனபின் விரக்தியிலும் அகங்காரத்திலும் சிலரின் மொழியின் தரம் எந்த அளவுக்கு கீழே விழுகிறது என்பதற்கு உதாரணமே அனிதா ராதாகிருஷ்ணனின் பேச்சு. திமுக தலைமையிடம் ஒரு கேள்வி, ராகுலையும் எங்கள் மூத்த தலைவர்களையும் தொடர்ந்து தரக்குறைவாக பேசும் அரசியலை திமுக தலைமையே ஊக்குவிக்கிறதா? இந்த மொழியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இல்லையெனில் உடனே கண்டிக்க வேண்டும். இல்லையென்றால் இதே அரசியல் மொழியில் பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். பெண்கள், 3ம் பாலினத்தவர், எதிர்க்கட்சியினர் மீது இழிவான வார்த்தைகள் பயன்படுத்துவது அரசியல் கலாச்சாரம் அல்ல, அது அரசியல் நாகரிகத்தின் வீழ்ச்சி என அதில் கூறப்பட்டுள்ளது என்றார்.
பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ஹைதராபாத் அணி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று 7:30 சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள M.A. சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 63வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னாள் சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொண்டது. சென்னை அணி எஞ்சிய 2 ஆட்டங்களில் வெற்றி பெறுவதுடன் மற்ற ஆட்டங்களின் முடிவும் சாதகமாக அமைந்தால்தான் அடுத்த சுற்றுக்குள் நுழைய முடியும். எனவே நேற்றைய வெற்றி பெற வேண்டும் என்ற நெருக்கடிக்கு மத்தியில் சென்னை அணி களம் கண்டது. ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சென்னை அணிக்கு சாம்சன் அதிரடி துவக்கம் கொடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக பிரேவிஸ் 44 ரன்கள் எடுத்தார். ஹைதராபாத் தரப்பில் கம்மின்ஸ் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். இதையடுத்து 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் விளையாடியது. இறுதியில் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.
சூப்பர் செஸ் கிளாசிக் போட்டி 3வது சுற்றில் பிரஜானந்தா டிரா. கிராண்ட் செஸ் டூரின் ஒரு அங்கமான சூப்பர் செஸ் கிளாசிக் போட்டி ருமேனியாவில் நடந்து வருகிறது. 9 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 10 வீரர்கள் பங்கேற்று மோதி வருகின்றனர். இதன் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தா ஜெர்மனியின் வின்சன் கீமரை சந்தித்தார். இந்த ஆட்டம் 64வது காய் நகர்த்தலில் டிராவில் முடிந்தது. முந்தைய ஆட்டத்தில் பிரஜானந்தா கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் வென்று உலகப் போட்டிக்கு தகுதி பெற்றவரான ஜவோஹிர் சிந்தோராவை வீழ்த்தியிருந்தார். மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து வீரர் அனிஷ்கிரி 72வது காய் நகர்த்தலில் பிரான்சின் அலிரேசா பிரஜோவை தோற்கடித்தார். மற்ற இரு ஆட்டங்கள் டிராவில் முடிந்தன.
மாநில கராத்தே போட்டி, சென்னை சிறுமிக்கு தங்கம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே டூ சங்கம் சார்பில் 43வது மாநில கராத்தே போட்டி சேலத்தில் நடந்தது. தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான சிறுவர் சிறுமியர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியின் 8வகுப்பு மாணவி ஆர்யம் நிஷாந்தினி வள்ளி 12 வயது குமிட் சண்டை பிரிவில் களம் இறங்கினார். தன்னம்பிக்கையுடன் விளையாடி 55 கிலோ எடை பிரிவில் எதிராளிகளை வீழ்த்தி முதலிடம் பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பரில் போபாலில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியிலும் தங்கம் வென்றிருந்த நிஷாந்தினி வள்ளி மாநில போட்டியிலும் சாதித்து சென்னை மாணவிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளார்.
பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்க விரைவில் செயல் திட்டம், ஆதவர்ஜுனா. தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவர்ஜுனா சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் நேற்று கள ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது நேரு விளையாட்டு அரங்கில் 3.49 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து மைதானங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நீச்சல் பயிற்சி மையம் மற்றும் பாரா பேட்மிண்டன் மைதானங்களையும் பார்வையிட்டார். அரங்கில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான வசதிகள், உணவின் தரம் மற்றும் கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வு செய்தவர் பேசுகையில், சர்வதேச அளவில் போட்டிகள் நடத்த முயற்சித்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு, சிலம்பம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவிக்க செயல்திட்டம் உருவாக்கப்படும் என்றார்.
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியாகவும் பிளவுபட்டிருக்கிறது. அதில் வேலுமணி தரப்பில் தாவிக அரசுக்கு ஆதரவாக 25 பேர் வாக்களித்தனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த 22 எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். அதில் இரு தரப்பினரும் தங்களது கொறடா உத்தரவை மீறியிருப்பதால் அவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாறி மாறி சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கூறி 2/5 பேரிடம் கையெழுத்து பெற்றிருப்பதாக வேலுமணி அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டம் பசுமை வெளிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடக்கிறது. அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது.
மக்களின் தீர்ப்பை முழு பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறோம், சபரீசன் வேதமூர்த்தி. டிஜிட்டல் தளங்களில் வெளியாகி வரும் தேர்தல் முடிவுகள் குறித்த பல்வேறு ஊடகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மருமகனும் பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அமைப்பின் நிறுவனருமான சபரீசன் வேதமூர்த்தி விரிவான அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களின் தீர்ப்பை முழு பணிவுடன் ஏற்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஒரு பெரிய அரசியல் முடிவை அல்லது தேர்தல் தோல்வியை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒற்றை காரணியாக சுருக்கி அதன் முழு பொறுப்பையும் தங்களின் பெண் அமைப்பின் மீது மட்டும் சுமத்த முயல்வது தார்த்தத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் தேர்தல் முடிவுகள் என்பது அரசியல், சமூக அமைப்பு மற்றும் மக்களின் மனநிலை உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளாமல், தவறான தகவல்களையோ அல்லது தனிநபர் சார்ந்த தாக்குதல்களையோ பரப்பாமல் ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும். மக்களின் கருத்துக்களை கேட்டு தங்களின் குறைகளை நேர்மையுடன் சுய பரிசோதனை செய்து கொண்டு முன்னேறுவதே தற்போதைய நோக்கம் என்றும் கூறியுள்ளார். இனி வரும் காலங்களில் மக்களின் எதிர்பார்ப்புகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு தொடர்ந்து பொறுப்புடன் உழைக்கப் போவதாகவும் தனது அறிக்கையில் மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்.
உதகை மலர் கண்காட்சி தொடக்க விழா, முறையான அழைப்பு இல்லை என பாஜக எம்எல்ஏ போஜராஜன் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கியது. இந்த மலர் கண்காட்சியை உதகை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மலர் கண்காட்சி தொடக்க விழாவில் பங்கேற்க அரசு சார்பில் எம்எல்ஏக்கள் எம்பி ஆகியோருக்கு முறையான அழைப்புதல் வழங்கப்படவில்லை என்று கூறினார். மலர் கண்காட்சியின் தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பங்கேற்காதது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார்.
சீனாவுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல். டீசல் மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் தயாரிக்கும் ஒப்பந்தம் சீனா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது. மொத்தம் 8 PNS ஹங்கூர் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க உள்ளதாகவும் அதில் 4 கப்பல்கள் சீனாவிலும் மற்ற 4 கப்பல்கள் பாகிஸ்தானிலும் தயாரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சீனாவிடமிருந்து போர் விமானங்கள், தொலைதூர ஏவுகணைகள், பாதுகாப்பு பீரங்கிகள் மற்றும் ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. தற்போது சீனாவுடன் ஒப்பந்தமாகியுள்ள PNS ஹங்கூர் நீர்மூழ்கி கப்பல் திட்டம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உடனான கடல்வழி தளத்தில் அச்சுறுத்தலை அதிகரிக்கக்கூடியதாக உள்ளது.